இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்வமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று December 27 சனிக்கிழமை 2025 இன்றும் நிகழ்ச்சியில் முதலில் வளமை போன்று இடம் வருவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். தன்னை அகழ்வாரை விழாமல் தாங்கும் நிலம் போல தம்மை அவமதிப்பவரை பொறுத்தல் தலையாய அறமென பெருமேலழகர் விளக்கம் தந்திருக்கின்றார். நிலமானது தன்னை காயப்படுத்துவோரை எதிர்த்து எதுவும் செய்வதில்லை. நிலம் என்பது பொறுமையின் அடையாளமாகும். இகழ்தல் என்பது சொற்களுக்கு மட்டுமன்றி தீய செயல்களுக்கும் பொருத்தமானது என குறிப்பிடுகின்றனர். பொறுமை காக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகின்றது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது டிசம்பர் மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் முகநூல் பக்கத்தினூடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாவற்குழி என்னுமிடத்தில் நிறுவப்பட்டுள்ள சிவபூமி அருங்காட்சியகம் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதனை இனிவிலைச் சேர்ந்த ஆறு திருமுருகன் என்பவர் 2020 January 25 இவரால் இந்த சிவபூமி அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் இலங்கையின் கலாச்சாரம், மத, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்கள் அனைத்தும் இங்கு சேகரிக்கப்பட்டு அவை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இது கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பொதுமக்களுக்கு வழங்குவதே இதனுடைய இந்த அருங்காட்சியகத்தின் நோக்கமாகும். மேலும் இது நமது கலாச்சாரம், வரலாறு மற்றும் அறிவை கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பதையும் அதனை எதிர்காலத்தில் எப்படி பாதுகாத்து வைப்பது என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இங்கு வருகின்ற பார்வையாளர்கள் இதனை பார்வையிடுவதுடன் அதனை வாசித்தும் ஆழமான புரிதலுடன் அவற்றை பார்வையிடக்கூடியதாக இருப்பதுடன் மேலும் எமது இயற்கை பாரம்பரியத்தை அனுபவித்தலுடன் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வதையும் ஊக்குவிப்பதாகவும் இது இந்த நிறுவனம் நிறுவப்பட்டுள்ளது.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிந்திக்க சில நிமிடம். இன்றைய சிந்தனைக்காக ஒரு விடுகதை. இவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன? மீண்டும் ஒரு முறை. இவர் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன? பதிலை கண்டுபிடியுங்கள் நேயர்களே. இதற்குரிய பதில் நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுடன் பகிரப்படும்.
இந்த மாதம் முட்டுக்களின் மாசத்துக்காக உங்களுக்கு நான் தரப்போகும் ஒரு பாடல் மூக்குத்தி அம்மன் என்ற படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல். இந்த பாடலுக்கான இசையை வழங்கியவர் கிரீஷ், பாடலை எழுதியவர் பா விஜய், பாடலை பாடியவர் திரு ஜெயராம் பாலசுப்ரமணியன். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பாடலின் அந்த வரிகளைத்தான் நான் கவனித்தேன். வரிகள் ஒவ்வொன்றும் என்னை மிகவும் கவர்ந்தன. அந்த வரிகள் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வரிகள் வந்து எங்களுடைய சைவ சமயத்தை மிகவும் எளிதாக ஞாபகப்படுத்துகிறது. நமது சைவ சமயத்தின் நான்கு வழிகள் இருக்கின்றது. எங்களுடைய பிறவியை கடந்து, எங்களுடைய நல்வினை தீவினைகளை கடந்து நாங்கள் இறைவனை சேருகின்ற பாதையை குறிக்கின்றது. இந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் அதைத்தான் எனக்கு நினைவுபடுத்துகின்றது. அதில் முக்கியமாக உன்னை காண பல கோடி இங்கு வேறு இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யார் நினைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு வசனமும் இந்த பாடலில் எனக்கு பிடித்தது. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே, நான் நீயா எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய், உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் இறைவா, இதுதான் நிறைவா. உணர்ந்தேன் உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணு காணா முகமே, போகல் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இருக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்கார மனதில் நீ இல்லை, அகங்கார மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தே உனையே உனையே, மறந்தேன் எனையே எனையே. சரணடைந்தே நீ கதியே பார்த்த
என்ன செவ்வந்தி, இந்த வள்ளனையே ஏதோ மும்முரமா எழுதி கொண்டிருக்கிறீர்? ஜே, அதை விட்டுட்டு கிரியா வேற, எல்லாரும் அங்க நடக்கிறது ரெடியா இருக்கிறான்.
கொஞ்சம் பொறு மெல்லி, நான் இந்த பக்கத்தை மட்டும் வெளியே போட்டு வரேன், பிளீஸ்.
சரி சரி, நான் போய் வெளியில அவையோட போய் நிக்கிறேன். ஆனா கெதியா வந்துடும் இல்லன்னா எனக்கு தான் பேச்சு விடும்.
என்ன அல்லி, எங்க செவ்வந்தி உமா கூட்டி கொண்டு வர சொல்லி அனுப்பினா? நீ வெறுங்கைய ஆட்டி கொண்டு வாரு, ஒருத்தருக்கும் நேரத்துக்கு ஒன்றே செய்ய தெரியாது.
அது சரி, நாங்க உமா மாதிரி நேரத்துக்கு நினைத்தாலும் செய்ய முடியாதப்பா.
ஐயோ ரோஜா, அது என்னண்டா, செவ்வந்தி வந்து ஏதோ எழுதி கொண்டிருக்கான், முடிச்சுட்டு தான் வாராவாம், கொஞ்சம் பொறுமையா இருமேனப்பா. ஆனா செவ்வந்தி எழுதுற பக்கம் சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்ன தெரியுமே, தமிழ்ல வடிவா எழுதுறாப்பா.
தமிழிலேயோ? அப்படி என்ன எழுதுறா, கதையோ கட்டுரையோ கவிதையோ?
இது ரொம்ப முக்கியம், உமா பற்றி தான் கவிதை எழுதுறாவாம்.
ஐயோ ரோஜா, கொஞ்சம் அமைதியாரம், கால சில்லு கடியோன்னு என்ன ஓட போறேன்.
ஓமோ,
என்ன சில்லு என்ன ஓட்டம்,
உமாலதான் செவ்வந்தி. இப்ப என்ன எழுத வேணுமே, நாங்கள் 10 நிமிடமா உமக்காகத்தானே வழி மேல விழி வச்சு காத்து கொண்டிருக்கிறோம்.
ஓ அப்படியே, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேனப்பா, அது பார்த்ததுல இருந்து என்னென்ன சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கிறேன். அதோட சேர்ந்ததானப்ப இந்த எழுத்து வேலை.
என்னது, யூடியூப் வீடியோவோ? அதுல என்ன அப்படி சொல்லினா? சரி சரி, நின்றுதுல கதைக்காம நடந்து கொண்டு போவோம். அப்ப எங்களுக்கு என்னன்னு சொல்லுமாப்பா, நாங்களும் ஏதாவது எழுதலாம் தானே.
அட, எழுதாத செவ்வந்தியே எழுத வச்ச வீடியோண்டா, அதை கட்டாயம் நாங்களும் பார்க்கத்தான் வேணும். செவ்வந்தி சொல்லும்.
அந்த வீடியோலையப்பா, மிராக்கிள் மோர்னிங் என்ற புத்தகத்தில் உள்ள அதிகாலையில எழும்பியதும் கடைப்பிடிக்க வேண்டிய 6 விதமான பழக்க வழக்கங்களை பற்றி கூறி கொண்டிருக்கிறது. அப்படி நீங்களும் செய்தால் உங்களுக்கு நீங்கள் பிடித்த வாழ்க்கையை திருப்தியாக அமைச்சு கொள்ளலாமா?
ஆனா இது நல்லா இருக்கு, இந்த பிரம்ம மூர்த்தத்துல எழும்ப சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி என்றால், அப்படி இல்லாட்டி நாங்களும் முயற்சித்து பார்க்கலாம். என்ன,
நானும் அந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டனான். தாமர, உம்மட குணம் தெரிஞ்சுதானோ என்னவோ, எழுத்தாளர் வந்து 4:30 கிளம்ப சொல்லல சரியோ? சேவசன்ற சொல்லு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சரியோ? சேவசண்டா, SAVERS, இந்த சொல்ல வந்து ஒருக்க ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க.
ஒவ்வொரு எழுத்தும் எதையோ சொல்லுது, புதிர் போடாம சொல்லும்.
சரியாக சொன்னேன் ரோஜா. S for silence, A for affirmation, B for visualization, E for exercise, R for reading, S for
scribing.
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 ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி சொல்லுங்க.
ஓகே, என்னண்டா விடியோ எழுந்தினோட இந்த 6 செயல்களையும் முதல் 1 மணி நேரத்துல நீங்க எல்லாம் செய்துட்டு உங்களுடைய நாளை தொடங்கினா உங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ளலாம்.
அப்படிங்கப்பா.
ஓ, அப்ப அந்த சைலன்ஸ் சொன்னா படி எலும்பினதும் காலக்கடங்களை முடிச்சு போட்டு அமைதியா கொஞ்ச நேரம் இருக்க வேணுமே. தியானம் செய்ய சொல்லினும் போல,
நீ வந்து தியானமும் செய்யலாம், கடவுளையும் கும்பிடலாம், மொத்தத்தில் எப்ப அமைதியா இருக்கணும். A for affirmations, அதாவது நீங்க எப்படி வர விரும்புறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நேர்மறையா எழுத வேணும். உங்களுக்கு எழுதுறதுக்கு நேரம் இல்லையா, திரும்பி திரும்பி உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க.
அப்ப V for visualization, எங்கட கண் முன்னால அன்றைய நாளை படம் போல ஓட்டி பார்க்க சொல்லி நம்ம போல கிடக்கு.
நாள் மட்டும் இல்ல, உங்களுடைய இலக்கு என்னவோ அதை மனக்கண்மண் ஒரு படம் மாதிரி ஓட விடுங்க. முதலில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் பிறகு அன்றைய நாள மனக்கண்மண் படம் மாதிரி ஓட விட்டு பார்த்தேன். இப்ப இலகுவா எனக்கு இலக்குகளை போட முடியுது.
இப்ப எனக்கு விளங்கிட்டு. E for exercise, அதாவது சின்ன சின்ன உடற்பயிற்சி. இப்ப நாங்க பள்ளிக்கூடத்துல காலையில செய்யறமே அந்த பயிற்சி போன்ற சின்ன பயிற்சி தான்.
ஓம் ரோஜா, நீ சரியா தான் சொன்னீர். ஆனா உமக்கு விருப்பம் இல்ல, நீ ஓடி போட்டும் வரலாம்.
ஏதோ கைய கால அசைச்சு செய்தா சரி அப்பா.
அது சரிதான்.
அப்ப ஆர் போ ரீடிங் தானே, ஏதாவது வாசிக்கலாம். நேர்மறையான கருத்துள்ள புத்தகங்களை வாசிக்கலாம், சாமி புத்தகங்களையும் வாசிக்கலாம் தானே.
ஓம் ஓம் சாமி புத்தகம், செல்ஃப் ஹெல்ப் புத்தகம், உங்களுடைய தாய்மொழியில நீங்க வாசிச்சா மிகவும் நல்லது.
அட இப்பானே விளங்குது, நீரேன் விடிய எழுதினீர் என்று. எஸ் ஃபோர் ஸ்கிரிப்பிங், அதாவது மனதில் படுவதை எழுதுவது. எழுதுவது என்ன எழுத வேண்டும் என்றிருக்கே?
நான் நெக்கேட, அப்படி எல்லாம் விதிமுறைகள் இருக்குமண்டு. உமக்கு விருப்பமண்ட, நீ சாயிராம் கூட எழுதி கொள்ளலாம்.
என்ன பத்தியும் எழுதலாம்.
என்ன இருக்கு
செவந்தி, நீ அந்த புத்தகம் வாசிச்ச நீரை இங்க இந்த இன்டர்நெட்ல தேடி பார்த்தா த மிராக்கிள் மார்னிங் என்று நிறைய வருதே.
நான் வாசிக்கலையப்பா, இனித்தான் நூல் நிலையத்துக்கு போய் தேடி பார்க்க போறேன். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விதமாக எழுதி இருக்கணும், போய் தேடுவோம். ஆனால் நான் இப்பவே இந்த சேவை செய்ய தொடங்கிட்டேன்.
செவந்தி, நானும் நூல் நிலையத்துக்கு உம்மோட வாரனப்பா, அந்த பக்கம் போய் கெனகாலம். ஆனா இப்ப வடிவா சேவை சண்டை என்னன்னு விளங்கிட்டுது, அதனால நானும் உம்மோட சேர்ந்து இத காலையில செய்ய போறேன்.
ஓ, நாங்களும் செய்வோம். நல்ல விஷயத்த பிட் போட கூடாது. சரி, சந்திப்போம்.
ஓகே, பை
பை.
சேவச நினைவு வச்சிருங்கோ.
பை.
பனை மரம். பனை மரத்தில் உள்ள பல நன்மைகள், உடல் ஆரோக்கிய நன்மைகள். பனங்கனி உடலில் தாகத்தை அடக்கி சூடு குறைக்கும் தன்மை கொண்டது. இதில் விட்டமின் பி, சி மற்றும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. பனை வெள்ளம் இரத்தத்தை சுத்திகரித்து ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்த உதவுகிறது. பதநீர், இதை குடித்தால் உடல் குளிர்ச்சி பெறும், சிறுநீர் பிரச்சனைகளும் குறையும். பனை மூங்கிலில் இருந்து புறப்படும் நார் செரிமானத்திற்கு உதவும் நார்ச்சத்து நிறைந்தது. பனையின் சூழல் நன்மைகள், பனை மரம் வறண்ட நிலத்திலும் வளரக்கூடியது, அதனால் மண் அரிப்பு தடுக்கிறது. அதன் வேர் மண் ஈரப்பதத்தை தக்க வைக்க உதவுகிறது. ஒரு மரம் பல ஆண்டுகளுடன் உயிருடன் இருந்து காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. பொருளாதார நன்மைகள், பனை மரத்திலிருந்து பல பொருட்கள், வெள்ளம், பனையோலை, பனை இலை, கூடை, பனை நார், பனை விநியோகப் பொருட்கள் தயாரிக்க முடியும். இதனால் ஊரக மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. பனையின் பயன்பாடுகள், பனை இலைகள் கூரை அமைக்கவும், விசிறி கூடை போன்றவற்றுக்கும் பயன்படுகின்றன. பனை ஓலைகளில் பழங்காலத்தில் புத்தகங்கள் எழுதப்பட்டது, அதாவது ஓலை சுவடிகள். பனை மரத்தின் தண்டு கட்டிடத்திற்கும் மரச்சாமான்களுக்கும் வலிமையான பொருளாகும். மொத்தமாக பனை மரம் தமிழரின் வாழ்க்கை கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் கற்ப விலை மரம் என போற்றப்படுகிறது, அதாவது அதன் எந்த பகுதியும் வீணாகாது.
கண்டுபிடித்தீர்களா நேர்களே? எவர் கையிலும் சிக்காதகள் எங்கும் விற்காதகள், அது என்ன? அது விக்கல்.
எமது இறுதி நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்பு. இன்றைக்கு சிரிப்போ சிரிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் வாகை. நகைச்சுவை என்பது பலவிதம். அதில் சிலர் குரலை வைத்து நகைச்சுவை காட்டுவார்கள், சிலர் செய்கைகளால் நகைச்சுவை காட்டுவார்கள், சிலர் வார்த்தைகளை வைத்தே விளையாடிவிட்டு போவார்கள். அப்படி நடந்த ஒரு நகைச்சுவையை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது நடிகர் விவேக் அவர்கள் ஒரு படத்தில் வார்த்தைகளை வைத்து விளையாடும் நகைச்சுவை. அவர் பத்திரிகை வாசித்துக் கொண்டிருப்பார். அந்த படத்தில் அந்த பத்திரிகையில் ஒரு வரி வருகின்றது, தஞ்சாவூரில் முக்கிய நபர் கைது என்று. அதை வாசித்துவிட்டு விவேக் அவர்கள் உடனே சொல்வார்,
அட, இந்த நாட்டில் முக்கக்கூட உரிமை இல்லையப்பா என்று. இந்த நகைச்சுவை உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றோம். நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம், அதாவது புது வருடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜனவரி 2026 முதலாவது சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜனவரி மாதம் 10 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது இந்நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜனவரி 2026 சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஜனவரி மாதம் 10 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் சிலே அடுத்ததாக அண்மையிலே இடம்பெற்ற இலங்கையின் இயற்கை பேரிடர் அழிவுகளின் போது ஒரு நாயினுடைய மறக்க முடியாத செயலை இப்போது நிகழ்ச்சியிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருப்பவர் சங்கீதா.
வணக்கம். பேரிடரின் போது கிராமம் ஒன்றில் பலரின் உயிர்களை காப்பாற்றிய நாய், நெகிழ்ச்சியான செயல். இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடரினால் பலர் உயிரிழந்த நிலையில் நாயொன்றினால் கிராமம் ஒன்று காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. பதுளை மாஸ்பண்ண பகுதியில் வீடொன்றில் வளர்க்கப்பட்ட சூட்டி என்ற பெயர் கொண்ட நாய் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தமையினால் பலரின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் 28 பாரிய மழை பெய்து கொண்டிருந்த போது குறித்த நாய் தொடர்ச்சியாக ஊளையிட்டு உரிமையாளரை எச்சரித்துள்ளது. நாயின் செயற்பாட்டினை உணர்ந்த வீட்டின் உரிமையாளர் வெளியில் சென்று பார்த்தபோது மோசமான நிலைமை குறித்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரித்துள்ளார். உடனடியாக குழந்தைகள் உட்பட அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். காலையில் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பில் ஊவா பரணகமவில் மஸ்பன்ன எனப்படும் பிரதேசத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற வன பாதுகாப்பு துணைக்கள அதிகாரி டி எம் தென்னக்கோன் தான் அனுபவித்த அனுபவத்தை பற்றி தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் முதல் எங்கள் கிராமங்களில் மழை பெய்து வருகிறது. கடந்த மாதம் 27 மதியம் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்தது. மாலையில் எங்கள் கிராமங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. பின்னர் கிராமத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக அறிந்தேன். இரவில் மிகவும் சிரமப்பட்டு நாங்கள் இரவு உணவு சமைத்து சமையலறையில் பேசிக் கொண்டிருந்தோம். எங்கள் நாய் சமையலறை கதவை முன் பாதங்களில் மோதி விசித்திரமாக சிணுங்கி ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. முதலில் மலையில் திருடன் வந்திருப்பான் என்று நினைத்தோம். பின்னர் மழையால் ஏற்பட்ட குளிரால் வீட்டுக்குள் வர முயற்சித்திருக்கலாம் என நினைத்தோம். கதவை திறந்த போது எங்கள் நாய் குறைத்துக் கொண்டே முன்னோக்கி ஓடுவதை கண்டோம். அதே நேரத்தில் மலையிலிருந்து பெரிய பாறைகள் உருண்டு விழும் சத்தம் கேட்டது. ஒரு நிலச்சரிவு எங்கள் வீட்டை மூடும் என்று நினைத்தேன். காப்பாற்ற வாருங்கள் என கத்திக்கொண்டு வீட்டுக்குள் ஓடினேன். என் மனைவி மற்றும் மனைவியின் தாயையும் அழைத்துக் கொண்டு ஓட ஆரம்பித்தோம். நிலச்சரிவு வரும் என்று நினைத்து சுமார் 100 to 200 meters ஓடினோம். எங்கள் அலறல் பக்கத்து வீடுகளில் வசிக்கும் 11 உயிரை காப்பாற்றியது. எங்கள் கிராமத்தில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கின. சூட்டியால் நாங்கள் 14 காப்பாற்றப்பட்டோம். இல்லையெனில் நாங்கள் மண்ணில் புதைந்திருப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சங்கீதா. நன்றி, வணக்கம்.
வெற்றியின் ரகசியம், ஒரு குட்டி கதை. ஜப்பானில் 10 வயது பையன் ஒருவன் இருந்தான். ஜூடோ சம்பியனாக வேண்டும் என்பது அவருடைய கனவு. ஆனால் அவனுக்கு இடது கை கிடையாது. கையும் காலும் வலுவாய் இருப்பவர்களுக்கே ஜூடோ சம்பியனாவது சிம்ம சொற்பனம். கையில்லாத பையன் என்ன செய்வான்? பல மாஸ்டர்களிடம் போனான். எல்லோரும் அவனை பரிதாபமாய் பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பி விட்டார்கள். கடைசியில் ஒரு குரு அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார். பயிற்சி ஆரம்பமானது. குரு ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஓடின. குரு வேறு எதையும் கற்றுக் கொடுப்பதாக தெரியவில்லை. பையன் சோர்ந்தே போனான். குருவே, ஜூடோ சாம்பியன் ஆக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே, வேறு எதுவும் சொல்லித் தருவீர்களா என்றான். இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவன், ஆனால் போதும் என்றார் குரு. குரு சொல்லிவிட்டால் மறு பேச்சு ஏது? பையனும் பயிற்சியை தொடர்ந்தான். சாம்பியன்களுக்கான போட்டி ஆரம்பமானது. முதல் போட்டி சர்வமும் கற்று தேர்ந்த எதிராளி. ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த பையன் போட்டி ஆரம்பமானது. எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக பையன் வெற்றி பெற்றான். இரண்டாவது போட்டி, அதிலும் அவனுக்கு வெற்றி. அப்படியே முன்னேறி அரையிறுதி போட்டி வரை வந்தான். அதிலும் கொஞ்சம் போராடி ஜெயித்து விட்டான். கடைசி போட்டி, எதிரே இருப்பவன் பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்றவன். ஒரு கையில்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இளக்காரமும். பையன் சளைக்கவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்றில் பையனை அடித்து வீழ்த்தினான். பையனின் நிலையை கண்டு பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி. போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர். போட்டி நடத்துவர்கள் வேண்டாம், பையன் சண்டையிடட்டும் என்கின்றார். குரு இந்த பையனோடு போரிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான். பையன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே தாக்குதலை பலமாய் நிகழ்த்தினான். எதிராளி வீழ்ந்தான். பையன் சாம்பியனானான். பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்த்தார்கள். போட்டியாளர்களுக்கு ஆச்சரியம். அந்த பையனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை. அன்று மாலை குருவின் பாதங்களில் பணிந்து அவன் கேட்டான், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன்? ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றான். புன்னகைத்தபடியே குரு சொன்னார், உனது வெற்றிக்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, யூடோவில் உள்ள மிக கடுமையான ஒரு தாக்குதலை நீ கற்று தேர்ந்திருக்கிறாய். இரண்டாவது, இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உனது இடது கையை பிடிக்க வேண்டும். உனக்குத்தான் இடது கையே கிடையாதே. உன்னுடைய அந்த பலவீனம்தான் பலமானதாய் மாறி உன்னை சாம்பியனாக ஆக்கியிருக்கிறது. குரு சொல்ல சொல்ல பையன் வியந்தான். தனது பலவீனமே பலமாய் மாறி அதிசயத்தை நினைத்து நினைத்து ஆனந்தித்தான். நமது மனம் திறமைகளின் கடல். அதில் முத்தெடுப்பதும் நத்தை எடுப்பதும் மூச்சடைக்கு நாம் மூழ்குவதை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறது அல்லவா? நேர்களே, இந்த வாரத்துக்கான நிகழ்ச்சி தான் இந்த வருடத்தினுடைய இறுதி நிகழ்ச்சி என்ற வகையிலே, இதுவரை காலமும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு தங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவுகளையும் வழங்கி வருகின்ற எமது நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மகிழ்வான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதிலே பங்கேற்று சிறப்புடன் பணியாற்றிய எமது நிகழ்ச்சி பங்கேற்ற அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் இந்த வருடத்தின் இறுதி நிகழ்ச்சி என்ற வகையிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த வருடத்திலே 2026 நாம் புதிய பல நிகழ்ச்சிகளோடு எமது நேயர்களை மகிழ்ச்சிப்படுத்த தயாராக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு பல்வேறு நிகழ்ச்சிகளையும் இந்த காலகட்டத்திலே